Alleluia. 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 விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 24, அருள் வாக்குகள் 42 தொடங்கி 51 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன்பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உங்கள் கண்ணீர் உங்களை புனிதராக்கும். இறையேசுவில் எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரினுடைய வார்த்தைகள் மீது எவ்வளவோ வாஞ்சையும் தாகமும் கொண்டு ஒவ்வொரு முறை இறை வார்த்தை நமக்கு பகிரப்படுகிற போது அதன் மீது நாம் காட்டுகிற அதீத ஆர்வம், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்வதிலே நாம் எடுக்கிற முயற்சிகள் முன்னெடுப்புகள், இவையெல்லாம் உண்மையிலே பாராட்டுதற்கு உரியவையாகவே காணப்படுகின்றன. எல்லோரும் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்வு முறையிலே வாழ பழகி கொண்டிருக்கிறோம். அதிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம், நிறைகுறைகள் வந்து போகலாம். ஆனாலும் கூட எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவின் போதனைகள் மீது நமக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு, அந்த ஆர்வம், அவரை போல இந்த மண்ணிலே அவருக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுப்பை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை உந்தி தள்ளக்கூடிய அந்த ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இந்த உலகிலே இயேசுவை போல வாழ்ந்தவர்கள்தான் இயேசுவை போல வாழ முடியும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டிய முன் உதாரணமான மனிதர்கள்தான் திரு அவை புனிதர்கள் என்று போற்றி கொண்டாடுகிறது. இந்த நாளிலே திரு அவையினுடைய இந்த திருவழிபாட்டு கால சுற்றில் நாம் கொண்டாடுகிற புனிதை மோனிகா. நமக்கெல்லாம் தெரியும் புனித மோனிகா புனித அகுஸ்தினாரினுடைய தாய். இந்த நாளினுடைய இந்த இறைவார்த்தை வழிபாட்டையும் நாம் கொண்டாடுகிற இந்த புனித மோனிகாவையும் இணைத்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். புனித மோனிகா நல்ல ஒரு கத்தோலிக்க குடும்ப சூழலிலே பிறந்து வளர்ந்தவர். ஆனால் இவர் பிறந்தது கத்தோலிக்க குடும்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில காலச்சூழல் நிமித்தம் இவர் கத்தோலிக்கர் அல்லாத புறதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு திருமணம் செய்து வைக்க இவருடைய பெற்றோர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த ஒரு பின்னணியிலே பத்ரீசியுஸ் என்கிற ஒரு மனிதருக்கு புனித மோனிகாவை அவருடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். பத்ரீசியுஸ் மிகவும் கோபக்காரர். அவருடைய வாயிலிருந்து எப்போதும் தடித்த வார்த்தைகள் தான் வந்து விழும். அவர் எப்போது எப்படி இருப்பார் எப்படி பேசுவார் தெரியாது. அவர் கத்தோலிக்க நம்பிக்கையை அறவே வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பத்ரீசியுஸை தன்னுடைய கணவராக மோனிகா ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் விரும்பியபடி அவர் பற்று வைத்திருக்கிற அந்த இயேசுவின் மீது அவருடைய கணவருக்கு பற்று இல்லை. விருப்பமான கணவன் மோனிகாவுக்கு கிடைக்கவில்லை. கணவர் தான் இப்படி என்றால் மாமியார் அதற்கடுத்த பிரச்சனை. மாமியார் கொடுமை இன்று நேற்றல்ல மோனிகாவினுடைய வாழ்க்கையிலும் அதிகம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. நல்ல ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்குள் இல்லை. அநேக முறைகளிலே அநேக விதங்களிலே மோனிகா அவருடைய மாமியாரால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். வசையான பேச்சுக்கும் வசை மொழிகளுக்கும் அவள் உள்ளாகியிருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழலிலேதான் இவருக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறார்கள். மூத்த குழந்தைதான் அகுஸ்தினார். இந்த அகுஸ்தினாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. உடல்நலம் சரியில்லாத அந்த ஒரு சூழலிலேதான் தன்னுடைய கணவரிடம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். எப்படியாவது என்னுடைய இந்த பிள்ளை அகுஸ்தினுக்கு நான் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். திருமுழுக்கு கொடுத்தால் நிச்சயமாக இவனுக்கு வந்திருக்கிற இந்த நோய் இந்த பிணி கண்டிப்பாக தீர்ந்து போகும். என் பேச்சை கேளுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். எனக்காக என் நம்பிக்கைக்காக என் விசுவாசத்திற்காக என் மூத்த பிள்ளைக்காவது திருமுழுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவியுங்கள் என்று மன்றாடி கேட்கிறாள். ஒரு வழியாக பத்ரீசியுஸ் மோனிகாவின் கணவர் சம்மதம் சொல்லுகிறார். அவ்வாறாக அகுஸ்தினாருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. நோயும் தீர்ந்து போடுகிறது. பிணி அகன்று போகிறது. அகுஸ்தினார் நல்ல முறையிலே நல்ல விதத்திலே வளர்ந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜபத்திலே கண்ணீர் சிந்தி புனித மோனிகா இறைவனிடம் அன்றாடினார். ஒரு பிரச்சனை இரு பிரச்சனை அல்ல, மூன்று மனிதர்கள் வழியாக மோனிகாவுக்கு பிரச்சனை. யார் அந்த மூன்று மனிதர்கள்? முதல் மனிதர் மோனிகாவினுடைய கணவர். கிறிஸ்துவை நம்பாதவர், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், கிறிஸ்தவ மறையை அப்படியே அப்பட்டமாக வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்படியாவது என் கணவர் மரமாறி மனம் திரும்பி தான் நம்புகிற அதே இயேசுவை இவரும் நம்ப வேண்டும் என்கிற அந்த ஜபத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாள் மோனிகா. அதேபோல தன்னுடைய மாமியாரும் கூட இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ மறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தழுவ வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது ஜபத்திற்கான காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக அவரது மூத்த மகன் அகுஸ்தினார் இவருடைய கண்ணீருக்கு ஜபத்திற்கு இறைவேண்டலுக்கு காரணமாக இருக்கிறார். கார்த்தேஜ் என்கிற ஊருக்கு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையாகி அகுஸ்தினாரை படிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். கார்த்தேஜுக்கு போன அகுஸ்தினார் கல்வி கற்பதில் மட்டும் நாட்டம் கொண்டிருக்கவில்லை, தாறுமாறான வாழ்க்கையிலே தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்வதற்கு அகுஸ்தினார் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் அகுஸ்தினார். தன் பிள்ளை இப்படி தான் தோன்றித்தனமாக தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மணிக்கேயிசம் என்று சொல்லப்படுகிற அந்த தப்பறை கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டு அவன் அலைந்து திரிகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த தாயினுடைய உள்ளத்திலே இன்னொரு இடி விழுகிறது. அகுஸ்தினார் திருமணத்திற்கு புறம்பை ஒரு பெண்ணோடு கூடி வாழ்ந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது என்கிற செய்தி மோனிகாவினுடைய செவிகளை சென்று சேருகிறது. இத்தனை துன்பங்களையும் அந்த தாய் உள்ளம் ஏற்றுக்கொண்டது, பொறுமையோடு இருந்தது. அத்தனையும் சமாளிப்பதற்கு தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய சக்தியால் நிச்சயமாக முடியாது, ஆனால் நான் நம்புகிற கடவுள் இந்த எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுப்பார், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுப்பார். நான் மனிதர்களை தேடி ஓடப் போவதில்லை, மனிதர்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா, நிச்சயமாக இல்லை, ஆனால் என் தெய்வம், என் கடவுள், நான் நம்புகிற இயேசு நிச்சயமாக இந்த மூன்று முடிச்சுகளையும் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடுவார், அப்புறப்படுத்துவார். தான் விரும்பியபடி தன் குடும்பம் இறைவனுக்கு உகந்த குடும்பமாக மாறும் என்கிற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு ஜெபித்தார், அழுது மன்றாடினார். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒரு வாரம் இரண்டு வாரம் இல்லை, ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லை, ஏறக்குறைய சுமார் 30 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி தினம்தோறும் தன்னுடைய மாமியாருக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மகன் அகுஸ்தினாருக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். இவருடைய ஜெபம் கடவுளுக்கு நிச்சயமாக உகந்த ஒன்றாக இருந்தது. கண்ணீரை போல சிறந்த ஒரு காணிக்கை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள், கடவுள் மட்டும்தான் தங்களுக்கு எல்லாம் என்று இறை பராமரிப்பில் இம்மியளவும் குறையாத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கண்ணிலிருந்து வழிந்தோடுகிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கடவுள் நிச்சயமாக பதில் கொடுப்பார். திருப்பாடலிலே இதைத்தான் படிக்கிறோம், உன் கண்ணீரையெல்லாம் என்னுடைய தோற்பையிலே சேகரித்து வைத்திருக்கிறேன், நல்லவர்களினுடைய ஒரு துளி கண்ணீர் கூட வீணாய் போகாது, அது ஆசீர்வாதத்திற்கான ஊற்றாக அமைய போகிறது என்பது அப்போது புனித மோனிகாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த கண்ணீர் நிச்சயமாக கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக இருந்தது. கடவுள் அந்த பெண்மணிக்கு தயை காட்டினார். மாமியார் மனம் திரும்பி சாகும் தருவாயிலே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். பத்ரிசியூஸ் மோனிகாவின் கணவர் சாகும் தருவாயிலே அவரும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். கடைசியாக அகுஸ்தினாரும் மிலான் நகருக்கு ஓடி போகிறார். மிலான் நகரிலே அவரை சந்திப்பதற்காக மோனிகா போகிறார். தன் பிள்ளை இப்படி அலைகிறான் என்று அங்கே இருக்கக்கூடிய ஆயர் அம்புரோஸிடம் பேசுகிறார். ஆயர் அம்புரோஸ் அந்த பெண்ணை பார்த்து, மோனிகாவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார். எந்த வார்த்தைகள்? இவ்வளவு கண்ணீருக்கு காரணமான உன் பிள்ளை நிச்சயமாக வீண் போக மாட்டான், இவ்வளவு கண்ணீருக்கு காரணமான உன் பிள்ளை நிச்சயமாக வீண் போக மாட்டான். அன்று அம்புரோஸ் என்கிற அந்த ஆயர் முன்வைத்த அந்த நம்பிக்கை தரக்கூடிய இறை திருவுளத்திற்கு உகந்த அந்த வார்த்தைகள் அகுஸ்தினாரினுடைய மனமாற்றத்தை அந்த மோனிகா என்கிற புனிதைக்கு காட்டியது. தொடர்ந்து வந்த நாட்களிலே அகுஸ்தினார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், மனமாறி திருமுழுக்கு பெற்றார். நாளைய தினம் புனித அகுஸ்தினாரினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடப் போகிறோம். இன்று அதாவது அவருடைய திருவிழாவிற்கு ஒரு நாள் முன்னதாக அவருடைய தாய் புனித மோனிகாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். அருமையானவர்களே, தாயுள்ளம் எவ்வளவு தவிக்கும், எவ்வளவு தவிக்கும், எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு கண்ணீர் வடிக்கும் என்பதற்கு புனித மோனிகாவை விட சிறந்த எடுத்துக்காட்டு கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வேறு எவருமாக இருக்க முடியாது. மோனிகா அருமையான பெயர். இந்த பெயரினுடைய அர்த்தம் எது தெரியுமா? தன் கண்ணீரால் கடவுளை கரைப்பவள் என்று அர்த்தம். தன் கண்ணீரால் கடவுளை கரைப்பவள் என்று அர்த்தம். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 30 ஆண்டுகள் தன்னுடைய விடாமுயற்சியோடு கூடிய அந்த கண்ணீரோடு கூடிய அந்த ஜபத்தால் கடவுளினுடைய உள்ளத்தை கரைத்தவள் புனித மோனிகா. இந்த புனிதையினுடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எதை சொல்லுகிறது? நற்செய்திகளே நாம் வாசிக்க கேட்டோம், யார் நல்ல பணியாளராக இருக்க போகிறார், யார் அறிவாளியான பணியாளர்? இயேசு தெளிவாக சொல்லுகிறார், தலைவர் வந்து பார்க்கிற போது தன்னுடைய பணியை கண்ணும் கருத்துமாய் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் நல்ல பணியாளர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இன்று நாம் பணியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், ஞான பெற்றோராக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடங்களிலே அதிகாரிகளாக இருக்கலாம். ஆக எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே பணியாளர்களாக பணி பொறுப்பிலே அமர்த்தப்பட்டிருக்கிறோம். தலைவராகிய ஆண்டவர் வந்து நம்மை பார்க்கிற போது நம் பணி பொறுப்பிலே எல்லளவும் பிசகாமல், எவ்வித அப்பலுக்கும் இல்லாமல், சரியாக கண்ணும் கருத்துமாக நம்முடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் கடவுளின் பார்வையிலே பாராட்டுக்குரிய மனிதர்களாக போற்றப்படுவோம். மோனிகா தன்னுடைய குடும்பத்திலே தாய்க்குரிய பணியை, மருமகளுக்குரிய பணியை, மனைவிக்குரிய பணியை சீரும் சிறப்புமாக செய்து முடித்தால் அவளுடைய ஆற்றலால் அல்ல, அவளுடைய சக்தியால் அல்ல, அவளுடைய பலத்தால் அல்ல, அவள் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையால், தன் கண்ணீரால் எல்லாம் கைகூடி வரும் என்று நம்பினால், காத்திருந்தால், ஒரு நாள் இரண்டு நாளாக அல்ல 30 ஆண்டுகளாக அவள் கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு, அவள் சிந்திய கண்ணீருக்கு கடவுள் பதில் கொடுத்தார். இதைத்தான் திருவழிப்பாடு நூலிலே நாம் படிக்கிறோம். 21வது பிரிவு 4வது அருள்வாக்கில் நாம் படிக்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். தொடர்ந்து திருவழிப்பாடு புத்தகம் 7வது பிரிவு 17வது அருள்வாக்கில் நமக்கு இப்படி சொல்லப்படுகிறது, கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். நம் கண்ணீரை கடவுளின் கரம் துடைக்கும் என்கிற நம்பிக்கை இந்த நாளிலே தரப்படுகிறது புனித மோனிகாவினுடைய வாழ்க்கையின் வழியாக. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம், பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் பணி ஏதோ முடிந்து போனது, நான் உங்களிடம் வந்தேன், உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தேன், இயேசுவை பற்றி பறைசாற்றினேன், இப்போது என் கடன், என் பணி, என்னுடைய நற்செய்தி அறிவிப்பு முடிந்தது, நான் அடுத்த இடத்திற்கு போகிறேன், நீங்கள் எக்கேடு கட்டால் எனக்கென்ன, எப்படி வாழ்ந்தால் எனக்கென்ன, சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், இனி செய்வதும் செய்யாமல் இருப்பதும், நடந்து கொள்வதும் நடந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம் என்று விட்டுவிட்டு போய்விடவில்லை. வேறு இடத்தில் இருந்தாலும் கொரிந்து நகர மக்களுக்கு மீண்டும் தன்னுடைய கடமையை உணர்ந்தவராய், பொறுப்பை உணர்ந்தவராய் கடிதம் எழுதி தான் அறிவித்த நற்செய்தியை அந்த மக்களுக்கு அவர் நினைவூட்டுகிறார். அருமையானவர்களே, நமக்கும் கடமை இருக்கிறது, நமக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆனால் இந்த கடமையை பொறுப்பை களிப்போடு நிறைவேற்றிவிட முடியுமா? கஷ்டமில்லாமல் நிறைவேற்றிவிட முடியுமா? கண்ணீர் சிந்தாமல் நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய கடமையையும் பொறுப்பையும் கடவுளுக்கு உகந்த விதத்திலே, இறை திருவுலத்திற்கு ஏற்ற விதத்திலே செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நிச்சயமாக கண்ணீர் சிந்தித்தான் ஆக வேண்டியிருக்கும், கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டியிருக்கும். ஆக நம்முடைய கடமையை செய்கிற போது, நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற போது, நமக்கு கடவுள் வழங்கியிருக்கிற பணியை செய்கிற போது கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கிறதே என்று கலங்கி தவிக்கிறோம் என்றால், அல்லது கடமையிலிருந்து பின்வாங்குகிறோம் என்றால், நிச்சயமாக நாம் புனித வாழ்க்கையில் நடக்கவில்லை, புண்ணிய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எது புனித மோனிகாவை புனித நிலைக்கு உயர்த்தியது? அவள் சிந்திய கண்ணீர். வெறுமனே கண்ணீர் நம்மை புனித நிலைக்கு எடுத்து போகாது. எல்லோரும் அழுகிறார்கள், அழுகிற எல்லாரும் புனிதர்களாகிவிட முடியுமா? இல்லை. பிறகு யார் புனிதர்களாகிறார்கள்? யார் புனிதர்களாகிறார்கள்? எவருடைய அழுகை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதோ, எவர் தன்னுடைய துன்பத்தை எல்லாம் இயேசுவினுடைய திருப்பாடுகளோடு சேர்த்து இயேசுவுக்கு தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய அழுகைதான் அவர்களை புனித நிலைக்கு அழைத்து போகிறது. மோனிகாவினுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. மருமகளுக்குரிய கடமையை நிறைவேற்றுவதிலே மாமியார் அவருக்கு சிக்கலாயிருந்தார். கண்ணீரை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதற்காக புலம்பிக் கொண்டிருக்கவில்லை, மூளையில் முடங்கிக் கொண்டு அழுமூஞ்சியாக மட்டும் இருந்து விடவில்லை. அந்த அழுகையை, அந்த கஷ்டத்திலிருந்து வருகிற அந்த கண்ணீரை தன்னுடைய கணவனுக்கான பணிகளை செய்கிற போது கணவன் அவருக்கு கொடுக்கிற அந்த இடைஞ்சல்களை, இடையூறுகளை எல்லாம், அதிலிருந்து வரப்பட்ட அந்த கண்ணீரை, தன்னுடைய மகன் இப்படி அழைகிறானே என்று அதிலிருந்து அவருக்கு வந்த கண்ணீரை என்ன செய்தார்? கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். மனிதர்களினுடைய காலை பிடித்து அழுதவள் அல்ல புனித மோனிகா, கடவுளின் காலை பிடித்து அழுதவள். தன் கண்ணீரால் நிச்சயம் கடவுளை கரைத்து விட முடியும் என்று நம்பியவள். கண்ணீரின் சுவைதான் வாழ்க்கைக்கு நிச்சயமாக சுவை சேர்க்கும். இந்த கண்ணீர் கலக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அர்த்தமில்லை. இயேசு அழுதார். மனிதராக பிறந்த இயேசு இந்த மண்ணிலே வாழ்கிற போது அழுதிருக்கிறார் என்று படிக்கிறோம். லாசரினுடைய இறப்பை குறித்து அழுதிருக்கிறார். எருசலேம் நகரை பார்த்து அழுதிருக்கிறார். அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீர் நிச்சயமாக வீண் போகவில்லை. மீட்பு கிடைத்தது, லாசர் உயிர்த்தெழுந்தார் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, நிச்சயமாக கடவுளுக்கு உகந்த விதத்திலே வடிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, துன்பங்களிலிருந்து, இடைஞ்சல்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நம்முடைய கண்களிலிருந்து வழியப்படுகிற ஒரு துளி கண்ணீர் கூட வீணாய் போகாது. பழைய ஏற்பாட்டிலே அண்ணா அண்ணா சாமுவேலினுடைய தாய் அழுது ஜெபித்தார். அவருடைய அழுகை கடவுளின் பார்வையிலே அவருக்கு தயை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. குழந்தை பேர் அவருக்கு கிடைத்தது. மோனிகாவினுடைய வாழ்க்கையிலே அவளுடைய அழுகை, இறந்து போன நிலையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே இறந்து போன நிலையிலே இருந்த அகஸ்தினார் என்கிற அவளுடைய பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது. மீண்டுமாக அவர் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று, சாதாரண ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக மட்டுமல்ல, ஆயராக, மறை வல்லுநராக, புனிதராக அவர் உயர்ந்திருக்கிறார். இந்த உயர்வுக்கு, தன் மகன் புனிதராக மாறுவதற்கு தாயினுடைய கண்ணீர் காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்ப்போம். அருமையானவர்களே, எத்தனையோ காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அழுகிறோம். அழுவது நல்லது, மனச்சோர்வை போக்கும், மன அழுத்தத்தை போக்கும் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கு அழுகிறோம்? ஆலயத்தின் வாசலிலே, ஆலய முற்றத்திலே, பீட முற்றத்திலே, ஆண்டவருக்கு முன்பாக கடவுளினுடைய காலடிகளை பற்றி பிடித்து கொண்டு அழுங்கள் என்று நமக்கு திருவவிளியம் சொல்லித் தருகிறது. புனித மோனிகா அதை சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டினுடைய அந்த பின்னணியிலே பார்க்கிற போது, நல்ல விதத்திலே கடமையும் பொறுப்பையும் செய்ய துடிக்கிற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும். அப்படி கண்ணீர் சிந்துகிற போது அதை கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுப்போம். கடவுளினுடைய அந்த விருப்பமான ஒரு உகந்த காணிக்கையாக கண்ணீரை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. கண்ணீர் மட்டும்தான் கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் கொடுக்கப்பட முடியும் என்பதை இந்த நாளிலே புனித மோனிகா கற்றுக் கொடுக்கிறார். எனவே நம்முடைய கண்ணீரை கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக இந்த திருப்பலி பீடத்திலே அப்பத்தோடு ரசத்தோடு சேர்த்து ஒப்புக் கொடுப்போம். கடவுளின் கரம் நம்முடைய கண்ணீரை துடைக்கட்டும். ஆமென்.
ஏற்றிடுவாய்.